SBS தமிழ்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
Agadi.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
Maga Tamil Prabhakaran padaikkum thodar. Agadi.
ரோல் கால் என்பது முகாமில் உள்ள ஒவ்வொரு தனிநபரின் இருப்பை பரிசோதிக்கும் கண்காணிப்பு நடவடிக்கையாகும். மே 1991 இந்தியாவின் முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தி தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டதன் தொடர்ச்சியாக தமிழக முகாம்களில் உள்ள அகதிகளை கண்காணிக்கும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலான போர் முடிந்து 10 ஆண்டுகள் கடக்க இருக்கும் நிலையிலும் தமிழக அகதி முகாம்களில் ரோல் கால் எனும் கண்காணிப்பு நடவடிக்கை வழக்கமான ஒன்றாக பின்பற்றப்படுகின்றது.
பதிவுபட்ட அந்த ஆள் பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. வேலைக்கு போக முடியல, ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒருத்தர் நல்லது கெட்டதுக்கே போக முடியாது. ஒரு செத்த வீட்டில் போய் நிற்கிறாங்கன்னு சொன்னால் வந்து காட்டி தான் ஆகணும். குறிப்பிட்ட டைமில் வரலன்னா கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த இப்போ எங்களோட மருமன் அடிபட்டு 4 மாதம் 2 மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. இப்போ 4 மாதமாக பதவி நீக்க மாட்டாங்க. 2 கால் முறிஞ்சு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. லண்டனில் வாழ்கிறாங்க, அங்கே வாழ்கிறாங்க, இங்கே வாழ்கிறாங்க, அவங்க வந்து வசதியாக வாழ்கிறாங்க. வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப கஷ்டம்தானே. ஒரு 100 ரூபா வருதுனாலும் அவங்களுக்கு அது வந்து பெரிய காசு. அதுகளெல்லாம் பார்க்கணும். அகதியாக இதுக்குள்ளேயே இருக்கிறோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம். ஆனால் கௌரவமாக வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
கௌரவத்தை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை கூட ரோல் கால் பறிக்கின்றது என்கிறார் பரதன். தனது சொந்த தங்கையின் திருமணத்தின் போது நடந்த நிகழ்வை நினைவூட்டும் அவர்,
90ஆம் ஆண்டு வந்தோம். இதோட 28 வருஷம் ஆகுது. 28 வருஷத்தில் வந்து இதுவரைக்கும் அகதியாக தான் இருக்கும். நம்மளுக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ வெளியூருக்கு நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகாரிகிட்ட போய் பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய சொந்தமாக ஒரு இதாக எடுத்துன்னு முடிவெடுத்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. மற்றது என்னென்னா, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோமோ அப்படின்னாலும், வீட்டுக்கு போகிறோமோ வேலைக்கு போகிறோமோ அதுவாக இருந்தாலும் அதிகாரிகிட்ட பெர்மிஷன் வாங்கி போக வேண்டிய சூழல் இருக்குது. அதை கேட்க முடியாத சூழல், யாருமே எங்களுக்கு கேட்க முடியாத சூழலாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வெளியூர் வேலைக்குன்னு கூட இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, அந்த டக்குன்னு அடுத்தாலும் இங்கே செக்கிங் ஆகிட்டு இங்கே செக்கிங் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து தான் ஆகணும் அப்படி, அதாவது அதாவது ஒரு தலைவர் வந்திருக்காரு, தலைவர்னால நாங்கள் செக்கிங் பண்ணுறோம் முகாமில், நீங்கள் வந்து தான் ஆகணும் ஊருக்கு அப்படின்னு நாங்கள் கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் நைட்டே கிளம்பி வந்தோம். 2 நாள் ஃபங்க்ஷனுக்கு அன்னைக்கு போயிட்டு அன்றைக்கே கிளம்பி வந்தோம். அது வேறு யாருக்கும் இல்லை, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போனது தான். என் தங்கச்சி கல்யாணத்து தான், சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு போனது தான்.
முகாம்களுக்கு நெருக்கமாக உள்ள பகுதிகளுக்கு பிரதமர், முதல்வர் தொடங்கி அரசியல் தொடர்புடைய தலைவர்கள் எவர் வந்தாலும் முகாம்வாசிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர்.
ஏதோ ஊர்லேருந்து வேற எங்கேயும் ஊருக்கு போனாலுமே எங்களுக்கு ரோல் கால் வச்சுருவாங்க. இந்த ரோட்டில் கிராஸ் ஆக மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு ரோல் கால் வைப்பாங்க. கோயம்புத்தூரில் மோடி வந்து இந்த ஓப்பன் பண்ணாரில் அந்த ஆதியோகி, அதுக்கு இங்கே ரோல் கால் வச்சாங்க. அவர் வந்து ஃப்ளைட்டில் இறங்கினது அங்கே ரோல் கால் வச்சு, அது ஓகே பரவாயில்ல. இங்கே வந்து ரோல் கால் வச்சாங்க எங்களுக்கு. வேறு ஏதாவது ஊர்லேருந்து வந்து அவனியாபுரம் மதுரை ஏற்பாட்டுக்கு வந்தாலுமே, போகிறத அந்த மெயின் ரோட்டாக இருந்தாலுமே எங்களுக்கு ரோல் கால் வைப்பாங்க. சரி, அது கூட பரவாயில்ல, ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம். இதே வேறு யாராவது கொஞ்சம் தலைவர்கள் ரோட்டில் கிராஸ் ஆனாலே, சரி இந்த ரோடை விடுங்க, மெயினில் கிராஸ் ஆனாலே எங்களுக்கு ரோல் கால் வச்சுருவாங்க.
இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, இலங்கை அரசு அல்லது அரசியலை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வருகை தரும் பொழுதும் நாங்கள் ரோல் காலில் எங்கள் இருப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கிறார் குமரன்.
சுதந்திரமாக ஒரு நடமாடுவதற்கான எங்களுக்கு அந்த அதையும் வழிவகுத்து தந்த நல்ல என்று நாங்கள் இந்த விரும்பிக் கொள்கிறோம். இப்போது இந்த இது கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரமாக வாழ்ந்து இல்லை என்றாலும் ஒரு உறவினர்கிட்ட போகிறதுக்கு பர்மிஷன் என்ற ரீதியில் எங்களை ஒரு குறைந்த அளவு கொடுக்காமல் நீண்ட நாட்களாக கொடுப்பதற்கான ஒரு இதுகளையும் செய்தோணும். எங்களுடைய நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் தலைவர்கள் மற்ற ஜனாதிபதி அவர்கள் வந்தால் இங்கே எங்களுக்கு உடனே தணிக்கை போடுகிறார்கள். இன்றும் எங்களையே ஒரு அந்த தீவிரவாதிகள பயங்கரவாதிகள் என்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் நாங்கள் இன்றும் பார்க்குறார்கள். இந்த நாடு அரசியல்வாதிகளும் மக்கள் இந்த அரசாங்கம், அப்போ இதுவும் அப்படி ஒரு இது எங்கள்கிட்ட இன்னும் அந்த எங்களோட அந்த கரை இன்னும் குறைஞ்சி போன மாதிரி தெரியலை எங்களுக்கு.
மன்னாரை பிறப்பிடமாக கொண்ட பத்திநாதன் போரின் காரணமாக 1990 தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தவர். கடந்த 28 ஆண்டுகால அகதி வாழ்க்கையில் முகாம் மற்றும் முகாமிற்கு வெளியே என 2 விதமான வாழ் சூழ்நிலைகளை பார்த்திருக்கிறார். கூடுதலாக அந்த வாழ்க்கையை போரின் மறுபக்கம், தமிழகத்தின் ஈழ அகதிகள் என்ற 2 நூல்களின் வாயிலாகவும் சொல்லியிருக்கிறார். அந்த 2 விதமான சூழ்நிலையின் யதார்த்தத்தை பகிர்ந்து கொண்ட பத்திநாதன்,
அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உள்ள நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், வேலையை போகாமல் சுதந்திரமாக வேலையை போக முடியலை, படிச்சுட்டு வந்தாலும் வேலை இல்லை, எப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்ன்றது உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், இந்த தண்ணி அடிக்கிறதுலேருந்து அப்புறம் சீட்டு விளையாடுறதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுடைய சுதந்திரமான வழி நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும் போது முகாமுக்குள்ளே ஏற்படுது. 2009 அப்புறம் முன்னாடியோடு ஒப்பிட்டு பார்க்கற அளவுக்கு இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா கண்டுகொள்ளப்படாமல் லூஸில் விட்டுருக்கே தவிர, ஆனால் அந்த ஏற்கனவே கண்காணிப்பிலிருந்து அந்த சிஸ்டங்கள், அந்த செக்கிங்கு, அது எல்லாமே இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. எதுவும் தளர்த்தப்படலை, ஆனால் கண்டுகொள்ளப்படாமல் விட்டுருக்கு. இப்போயும் உங்களுக்கு கடலோர பகுதியில் உள்ள மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கேம்பு, அப்புறம் கேரளா இந்த மாதிரி பார்டரில் இருக்கக்கூடிய கேம்புகள், கலியாக்காவலன்னு ஒரு கன்னியாகுமரியில் கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய கேம்ப்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த இது போல பண்ணப்படுது. முகாமுக்கு யார் போனாலும் அனுமதி வாங்கிட்டு போகணும், முகாமிலிருந்து வெளியே யார் உறவினர் வீட்டுக்கோ செத்த வீட்டுக்கோ போகணும்னாலும் அனுமதி வாங்கிட்டு போகணுன்றதெல்லாம் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கிறதெல்லாம் எதுவும் நீக்கப்படலை. இப்படி இருக்கும்போது இந்த செக்கிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய வேலை சார்ந்து வெளியே போகிறதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஒரு தனியார் நிறுவனம், அரசு நிறுவனத்தில் எங்கேயும் வேலை தரமாட்டாங்க. படிச்சிருந்தாலும் அவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள்லேயோ போய் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. ஏன்னா மாதத்தில் 3 தடவை செக்கிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் இருக்காது, நடைமுறையில் எல்லா இடத்துலையும் இருக்குது. முதல் ஞாயிறு, 3வது ஞாயிறு, மாதத்தில் முதல் ஞாயிறும் 3வது ஞாயிறு, ப்ளஸ் அந்த பணத்தொகை உதவி பணம் கொடுக்குற டைமில் 3 தடவை செக்கிங்கிறது இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இது வந்து அவங்க ஒரு தனியார் நிறுவனங்களில் போய் வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய சிக்கல். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தோம்னா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கட்டுப்பட்டு வேலை பார்க்கும்போது இங்கே தொடர்ந்து லீவு அந்த மாதிரி செக்கிங்காக லீவு அப்படின்றப்போலாம் நிறைய பிரச்சனை வருது. இது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான அமைச்சர்களோ இல்லாட்டி வேறு விஐபிகளோ இந்த மாதிரி அந்த மாவட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த நேரமும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி செக்கிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, நீண்ட காலத்துக்கு இதே மாதிரி வாழ்கிறன்றது ஒரு பெரிய உளவியல் ரீதியான ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் இந்த மாதிரி அந்த ஒரு நெருக்குதலான சிஸ்டத்துக்குள்ளே வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான்.
முகாம்களுக்கு வெளியே இருக்கிற மக்களுக்கும் முகாம்களுக்கு உள்ளே இருக்கிற மக்களுக்கும் என்ன மாதிரியான பாதுகாப்பு இல்லை வந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் இருக்குது?
முகாமுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தனியாக அதிகாரிகள் கண்காணிக்கிறதுக்குன்னு இருக்காங்க. அதே மாதிரி முகாம்களுக்கு வெளியிலேயும் கிட்டத்தட்ட வெளி முகாம் பதிவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல, வெளியில் அவங்கவுங்க செலவில் அவங்களே சம்பாதிச்சு வாழக்கூடிய இடத்துலையும் தனியாக கண்காணிக்கிறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் என்ன, முகாமில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த கூடுதலான செக்கிங் அதுன்றதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப நெருக்குதலான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அங்கே முகாமில் இருக்கும்போது உங்களுக்கு உதவித்தொகை, அப்புறம் இந்த ரேஷன் பொருட்கள், அப்புறம் வந்து மற்ற இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் எல்லாமே முகாமுக்குள்ளே அப்ளை ஆகிட்டு இருக்கும், எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறது இல்லை. அவங்க சொந்த செலவுலேயே உழைச்சி அவங்க வாடகை இதிலே அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே அகதின்ற கேட்டகரியில் இருக்கிறதுனால சொத்து வாங்கக்கூடாது, அசையும் சொத்தோ அசையா சொத்தோ எதுவும் வாங்கக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கிறதுனால வெளியில் இருந்தாலும் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. வெளியில் இருக்கவங்களை பற்றி பெரும்பாலும் அவங்கெல்லாம் வெளிநாட்டு உதவியோட வசதியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பொது மனநிலை இருக்குது. அப்படியே எல்லாரும் அப்படின்றதும் இல்லை. வெளியில் இருக்கக்கூடியவங்க அன்றாடம் வேலை செய்து உழைச்சி வாழக்கூடியவங்களும் ஒரு கணிசமானவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு ஃபார்மாலிட்டிஸு அந்த பதிவு இது மாறி இருக்குது. ஒவ்வொரு 6 மாதம் போய் நான் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மாலிட்டிஸே தான் எனக்கு இருக்குது, ஒவ்வொரு 6 மாதம் ரினியூல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது. வெளியில் இருக்கவங்க சுதந்திரமாக போய் வர முடியுது. இப்போ நான் வெளி மாநிலங்கள் அந்த மாதிரி போக முடியாதே தவிர உள்ளுக்குள்ளே மாநிலத்துக்குள்ளே எங்கேனாலும் போய் வர முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேலை சார்ந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால போய் வரலாம். ஆனாலும் வெளியே இருக்கவங்களையும் கண்காணிக்கிறதுக்கு தனியான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க அனுமதியோடு தான் நம்ம அதர் ஸ்டேட் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் அனுமதி வாங்கி தான் போகணுன்ற கட்டாயம் இருக்குது.
இவ்வாறான தொடர் கண்காணிப்பு முகாம்களின் வாழ் சூழ்நிலை, அகதிகளின் வாழ்க்கை நிலை அவர்களை சில நேரங்களில் சில வாய்ப்புகளை பயன்படுத்த நிர்பந்திக்கின்றது. அப்படி ஒரு வாய்ப்பு என எண்ணித்தான் பல தமிழ் அகதிகள் ஆஸ்திரேலியாவை நோக்கி படகு வழியாக செல்ல தொடங்கினார்கள். அடுத்து வரக்கூடிய பாகங்கள் அந்த படகு வழி பயணங்களை, அப்பயணங்களுக்கு தமிழ் அகதிகள் எடுத்த முயற்சிகளை, ஆஸ்திரேலிய அரசின் எல்லை கட்டுப்பாடுகளை பேச
இருக்கின்றன.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
படைத்தவர் தமிழ் மகா பிரபாகரன். தயாரிப்பு ரைசர்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil